தோழர்களே,
அனைவருக்கும் வணக்கம். நமக்கு 5 வினாடி ஜனநாயகம். 5 வினாடினா அப்படி குத்தி அப்படி போட்டால் ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு. ஸோ 5 வினாடி ஜனநாயகம், 5 ஆண்டுகால பாசிசம், ரூல் ஆஃப் லா இஸ் பிகமிங் ரூல் ஆஃப் கன். சட்டத்தின் ஆட்சி துப்பாக்கி ஆட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது. வடகிழக்கு இந்தியாவில் அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், சிக்கிம், திரிபுரா 60 ஆண்டு காலமாக இராணுவ ஆட்சி. ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டம், பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, சங்கமாக திரளும் உரிமை, போராடும் உரிமை, கூட்டம் நடத்தும் உரிமை அங்கு 60 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படை எங்கு வேண்டுமானாலும் போகலாம், யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கைது செய்யலாம், எதை வேண்டுமானாலும் பறிமுதல் செய்யலாம், அதுதான் சட்டம். மணிப்பூர் பெண்கள் அமைப்பினர் தங்களுடைய ஆடைகளை கலைத்து, ஓ இந்திய இராணுவமே எங்கள் பெண்மையை சூறையாட வாருங்கள் என்று போஸ்டர் வைத்து போராடினார்கள். மணிப்பூர் மனித உரிமை பேரவை 1980 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். இந்த சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இதை நீக்குங்கள், எங்களை சூறையாடும் போலீசார், துணை இராணுவம், இராணுவத்தினர், ஆயுதப்படை மீது விசாரணை செய்யுங்கள் என்று 1980 சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார்கள். சுப்ரீம் கோர்ட் 17 ஆண்டு காலம் அதை கிடைப்பில் போட்டது. கடைசியாக 1997 சுப்ரீம் கோர்ட் கூறியது, இந்த ஆயுதப்படைக்கான சிறப்பு அதிகார சட்டம் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி செல்லுபடியாகும் என்று. அப்போது இராணுவமயமாக்கப்பட்ட ஆட்சி அரசை உச்ச நீதிமன்றம் சரி என்று கூறுகிறது. 1985 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் கொள்கையை இந்தியாவிற்குள் கொண்டு வந்தபோது இந்தியாவை பன்னாட்டு கம்பெனிக்கான மேய்ச்சல் நிலமாக மாற்றிய போது கொண்டு வந்த சட்டம் தடா. இந்த தடா சட்டத்தில் ஒரு செக்ஷன் 15, ஒப்புதல், போலீசாரிடம் கொடுக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் உலகம் பூராவும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம், செல்லுபடியாது, அது குப்பைக்கு போகும். ஆனால் தடாவிலே போலீசார் முன் வாக்கு மூலம் கொடுத்தால் அதை வைத்து ஒருவனை தூக்கிலிடலாம், அந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத சட்டம். பல ஆயிரக்கணக்கான போராளிகள் அந்த சட்டத்தில் கையெழுத்து பண்ணாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தார்கள். 1994 கர்தார் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, போலீஸ்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கிய செக்ஷன் 15 அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு துரோகமானது, எதிரானது அல்ல என்று தீர்ப்பு வழங்கியது. 85 போடப்பட்ட சட்டம் 95 அந்த சட்டம் லேப்ஸ் ஆகி போச்சு. லேப்ஸ் ஆன போதும் கூட மகாராஷ்டிராவில் வேற பேரில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தான், மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், மொக்கா. கர்நாடகத்தில் கர்நாடகா ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், கொக்கா. ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் ரக்கா, குஜராத் குஜராத் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் கோக்கா. மாநில மாநிலத்திற்கு இந்த மாதிரியான கருப்பு சட்டங்கள். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இது அரசியல் சட்டப்படி செல்லுபடியாகும்னு தீர்ப்பு கொடுத்தான். இந்த சட்டம் யார் எதற்காக போடப்பட்டது? பன்னாட்டு கம்பெனி நாட்டை சூறையாடலாம், கெனி சுரங்கம் கொள்ளை கனிம வளங்கள் மனித வளம் எல்லாமே கொள்ளை போவோம். எதிர்த்து கேட்டால் நீ பயங்கரவாதி, நீ பயங்கரவாதின்ற சர்டிபிகேட்டை போலீஸ்காரன் கொடுப்பான். அவன் ஒரு கதையை எழுதிட்டான்னா அந்த கதை தான் சாட்சியம். போலீஸ்காரன் எழுதிய சட்டமே சாட்சியம். அந்த சாட்சியத்தை வைத்து நீதிமன்றம் அவனை தூக்கிலிடுவாங்க. இதுதான் அப்சல் குருவை தூக்கு போட்ட ஒரு சட்டம். 2002 ஃபோட்டா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தானுங்க. ஃபோட்டா சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அரசு, வாஜ்பாய் அரசு. ஃபோட்டோ சட்டம் அதை ஓட்டுக்கு விடும்போது நம்பூரில் இருக்கிற வைகோ ரெண்டு கையை தூக்கிட்டார். எல்லாரும் ஒரு கை தூக்கினா இவர் ரெண்டு கையை தூக்கிட்டாரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு வைகோவை பிடிச்சி அதே சட்டத்தில் உள்ளே போட்டாங்க. இந்தியா பூராவும் மனித உரிமை சங்கங்கள், மனித உரிமை பேரவைகள் அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். காங்கிரஸ்காரன் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா புட்டா சட்டத்தை நீக்குவோம். ஆட்சிக்கு வந்தாங்க மன்மோகன் சிங், அவர் பிரதம மந்திரி ஆனார். சுதந்திர போராட்டத்தை காலத்தில் ஒரு சிங் இருந்தார், பகத்சிங். நாட்டுக்காக தியாகம் செய்த சிங் பகத்சிங். நாட்டையே 10 காலம் விற்றுவிட்ட சிங் மன்மோகன் சிங். செட்டிநாட்டு சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் காலையில் ஃபோட்டோ சட்டத்தை நீக்கிட்டு சாயங்காலம் உப்பா சட்டத்தை கொண்டு வந்துட்டான். காலையில் ஃபோட்டோ சட்டத்தை நீக்கிட்டு சாயங்காலம் உப்பா. இந்த உப்பா சட்டம் என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்ல, அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சிலில் போடப்பட்ட ஒரு ரெசல்யூஷன். 28 செப்டம்பர் 2001 ரெசல்யூஷன் நம்பர் 1373 அதை அப்படியே எடுத்து போட்டு இந்த நாட்டு சட்டம்னு உபா சட்டம் போட்டான். உபா சட்டத்தில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன, லாஃபுல்னா என்ன? லாஃபுல்னா கெனியை கொள்ளையடிக்கலாம், திருடலாம், எல்லா வேலையும் செய்யலாம், கெனி மணல் கொள்ளையடிக்கலாம், தாது பொருள்களை கொள்ளையடிக்கலாம், நாட்டை சூறையாடலாம், எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் லாஃபுல். கூலி கொடு, தண்ணி கொடு, மருந்து கொடு, மாத்திரை கொடு, வேலை கொடு, வீடு கொடு, ரோடை போடுன்னு கேட்டால் அன்லாஃபுல். அப்ப இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட்ல இன்னைக்கு நாடு பூராவும் யார் பேசினாலும் கேஸ் போடுறான். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அது சட்டப்படி போடப்பட்ட சட்டம், அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அல்ல. அப்போ இந்தியா பூராவும் இராணுவமயமாக்கப்பட்டது. அனைத்து அதிகாரமும் போலீஸுக்கு. போலீஸ்காரனுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறான், கிரேவுன், கியூ பிரான்ச். சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பேர் நாய், பாம்பு, தேளு, பூதம், பேய். போலீஸ்காரனுக்கு பேர், சட்டத்துக்கு பேர் டடா, ஃபோட்டா, உபா, கொக்கா, மொக்கா, கொக்கா. இது சட்டத்தின் பேர். அப்போ இந்தியா பூராவும் இராணுவமயமாக்கல், கார்ப்பரேட் மிலிட்டரிஸ்டிக் பிராமணிக்கல் ஃபாசிஸ்டிக் ஸ்டேட். கார்ப்பரேட் காவி ஃபாசிசம், அதே தான் கார்ப்பரேட் காவி ஃபாசிசம். அப்போ இந்த கார்ப்பரேட் காவி ஃபாசிசம் உரிமையற்ற மக்கள் தொழிலாளி போராட்டத்தை ஒடுக்குவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போனா தீர்த்துக்கலாம், கோர்ட்டில் போனால் தீர்க்க முடியாதுன்னு இந்த சட்டங்கள் கர்த்தார் சிங் கேஸ் மற்ற வழக்குகள் எல்லாம் சொல்லுது. அப்போ இந்த தொழிலாளர்களுடைய நிலைமை, 50 கோடி தொழிலாளி, 97% அமைப்பு சார தொழிலாளி, சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இதற்கு காரணம் யார்? 1970 ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டம் போடப்பட்டது. 1976 மத்திய அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணைப்படி ஒரு ஃபேக்டரியில், அது வந்து தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த துறை சார்ந்தாலும் துப்புரவு தொழில், கேன்டீன் தொழில், கார்டனிங், செக்யூரிட்டி தொழில், இதில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களை வைக்கக்கூடாது, நிரந்தர தொழிலாளி தான் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்று இயற்றப்பட்ட ஒரு அரசாணை. 97 ஏர் இண்டியா கேஸு தொழிலாளர்களை நிரந்தர செய் என்று தீர்ப்பு வந்தது. 2001 வாஜ்பாயி அரசு இருக்கும்போது இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று காவிகளும் காலிகளும் கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினார்கள். 2002 ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேஸில் தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளியாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாணை அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, எதிரானது என்று அதை நீக்கம் செய்துவிட்டது சுப்ரீம் கோர்ட். அதற்கு அரசின் கொள்கை அடிப்படை உரிமைக்கு விரோதமானது என்று சட்டம் போட்ட சுப்ரீம் கோர்ட் பால்கோ விஷயத்தில் அப்படி அந்தர்பல்ட்டி போட்டது. பால்கோ, பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இதே ஸ்டெர்லைட் கம்பெனி வேதாந்த அணு அகர்வால், அந்த அணு அகர்வால் என்ன வேலை செய்துட்டு இருந்தான், பம்பாயில் பழைய இரும்பு வாங்கி விற்று பொழப்பு நடத்தியிருந்த அணு அகர்வால், அவனுடைய கம்பெனி தான் ஸ்டெர்லைட். சத்தீஸ்கர் பெங்காலில் வந்து 1616 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்ட மாபெரும் பொதுத்துறை நிறுவனம். 94 அதனுடைய மதிப்பு 5000 கோடி, கேவலம் 541 கோடி ரூபாய்க்கு வேதாந்த அணு அகர்வாலுக்கு கொடுத்துட்டாங்க. அங்குள்ள யூனியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டாங்க, இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, 5000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியை கேவலம் 550 கோடிக்கு கொடுத்துறாங்க, சுப்ரீம் கோர்ட் தலையிடணும்னு. சுப்ரீம் கோர்ட் அமர்வு என்ன தீர்ப்பு வழங்கியது? கொள்கை, அரசின் கொள்கையில் நீதிமன்றம் தடையிடாது. ஒரு கம்பெனி தனியார் துறையில் இருக்கணுமா இல்லை அரசு துறையில் இருக்கணுமா, அது எவ்வளவுக்கு விற்கணும், யாருக்கு விற்கணும், இதெல்லாம் அரசுடைய செயல், இதில் கோர்ட் தலையிடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. இதே சுப்ரீம் கோர்ட் 1954 உத்தரப்பிரதேஷ் போக்குவரத்து கழகத்தை தேசியமயமாக்கப்பட்ட போது அது அமைப்பு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அந்த சட்டத்தை ரத்து செய்தது. 1967 கோலக்நாத் கேஸ், அப்போ இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை போட்டு ஜமீன்தார்களிடம், ஜாகிர்தார்களிடம், நில சொந்தார்களிடம் நிலத்தை கையகப்படுத்தி ஏழை கூலி விவசாயி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசாணை. அரசு சட்டம் இயற்றினால் நிலச்சுவார்ந்தார்கள், ஜமீன்தார்கள், ஜாகிர்தார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சொத்து வைக்கும் உரிமை அடிப்படை உரிமை, அரசு எங்களுடைய அடிப்படை உரிமையில் தலையிடுகிறது, ஆகவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் பரிசீலனை செய்து நிலம் வைத்துக் கொள்ளும் உரிமை, சொத்துரிமை, அடிப்படை உரிமை அரசு நில உச்சவரம்பு சட்டம் போட்டது செல்லுபடியாது ஆகாது என 1967 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. பிறகு கேரளா சட்டம், கேரளாவில் சட்டம் போட்டாங்க, நில உச்ச வரம்பு சட்டம். காசர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மட்டாதிபதி கேஷ்வானந்த பாரதி என்னக்கூடிய ஒரு மட்டாதிபதி, நாங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கின்றோம், சொத்து வைத்து கொள்ளும் உரிமை அடிப்படை உரிமை என சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இருந்த நீதிபதி சுபராவ் அவர் சொன்னார், காங்கிரஸ் பண்ணுறது இந்திய அடிப்படை சட்டத்திற்கு புறம்பானது, ஆகவே அந்த நிலத்தை கையகப்படுத்த கூடாது, நில உச்சவரம்பு சட்டம் அடிப்படை சட்டத்திற்கு விரோதமானது என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. ரெண்டு விஷயத்தை பாருங்க தோழர்களே, சுப்ரீம் கோர்ட் எப்படி நடந்துக்குது. பால்கோ கேஸில் அரசு தனியார்மயம் செய்யப்படுது, பால்கோ கம்பெனி. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது கொள்கை விவரத்தில் நாங்கள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது அரசின் பிரச்சனை என்று. கோலக்நாத் கேஸ், கேஷ்வானந்த் பாரதி கேஸ், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்ற சட்டத்தை நீக்குகிறார்கள். அதுக்கப்புறம்தான் 42 Amendment சோஷலிசம் என்ற வார்த்தையை சேர்த்து சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை அடிப்படை உரிமை என்பதை நீக்கி சட்டமாக்கப்படுது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது நீதிபதியாக இருந்த நீதிபதி சுபராவ் கேஷ்வானந்த பாரதி கேஸில் தீர்ப்பு கொடுத்துட்டு ரிசைன் பண்ணி காங்கிரஸ் கேண்டிடேட் ஜாக்கிர் ஹுசேனுக்கு விதமாக ஜனசங் கேண்டிடேட்டாக போட்டிடுறாரு. இப்போ ஜனசங்கம், நீதித்துறையில் ஆர்எஸ்எஸ், இந்த சங்கிகள் எவ்வளோ டீப்பாக போயிருக்காங்கன்றது தெரியுது. மினர்வா மில்ஸ் கேஸ், மினர்வா மில் பெங்களூரில் தனியாருடைய ஒரு நிறுவனம், அப்போ தேசியமயமாக்கப்படுது மினர்வாவில், தேசியமயமாக்கல். அந்த தேசியமயமாக்கல் ஆகும்போது அதை எதிர்த்து அதனுடைய கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். சொத்து வைக்கும் உரிமை அடிப்படை உரிமை, நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் போவோம், தொழில் தொடுவோம், வியாபாரம் செய்வோம், அதை வைத்துக் கொள்வோம், விற்று விடுவோம், இது எங்களுடைய அடிப்படை உரிமை, அதனால் எங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது சரின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷனை திருத்தம் கொண்டு வந்து அந்த கம்பெனி தேசியமயமாக்கப்பட்டது. அதே நேரத்தில் பிரைவிப்பர்ஸ், மன்னர் மானியம் ஒழிப்பு, தேசிய வங்கிகள் தேசியமயமாக்கும், தனியார் வங்கிகள் நேஷனல் பேங்க் நேஷனலைசேஷன். எகேன் கூப்பர் என்னும் கம்பெனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, இது எங்களுடைய வங்கி, வங்கியின் சொத்து எங்களுடைய சொத்து, வங்கியின் பணம் எங்களுடைய பணம், சொத்து வைக்கும் உரிமை அடிப்படை உரிமை, அரசுக்கு இதுக்கு விரோதமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் கிடையாது என சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான். சுப்ரீம் கோர்ட்டு மன்னர் மானியம் நேஷனலைசேஷன் செல்லுபடி ஆகாது என்று தீர்ப்பு வழங்கியது. அதுதான் இந்த டைம்ல பெரிய டிபேட். அப்போதிருந்த மொரார்ஜி தேசாய், பேங்க் வங்கிகளை தேசியமயமாக்குவது நாட்டுக்கு நல்லது அல்ல என்று அவர் வினாயிப்பினார். அப்போதிருந்த ஆர்எஸ்எஸ், ஜனசங் வங்கி தேசியமயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பை மீறி வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, அதனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எப்போதெல்லாம் அரசு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கின்றதோ அப்போதெல்லாம் உச்ச நீதிமன்றம் அரசுக்கு விரோதமாக நிற்கின்றது. எப்போதெல்லாம் அரசு தொழிலாளர்கள் விவசாயிகள் நாட்டுக்கு ஆதரவாக விரோதமாக முடிவெடுக்கின்றதோ அப்போது அரசுக்கு ஆதரவாக கோர்ட்டு நிற்கின்றது. எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி வந்தபோது வழக்கு தொடுக்கப்பட்டது. எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் 19, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் வைக்கும் உரிமை, போராட உரிமை ரத்து செய்யப்பட்டதா இல்லையா என்ற ஒரு வழக்கு. ஜஸ்டிஸ் HR கண்ணா எமர்ஜென்சி டயத்தில் கூட அடிப்படை உரிமை ரத்து செய்யப்படக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கினார். இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்தார்? அவர்தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருக்கணும். அவரை நீக்கிட்டு பேக் என்றவரை சீஃப் ஜஸ்டிஸாக போட்டாங்க. அப்போ இந்த நீதிமன்றம் என்பது எப்போதுமே அரசுக்கு ஆதரவாக தான் நிற்கும். அரசு அழுதால் நீதிமன்றம் அழும். அரசு சிரித்தால் நீதிமன்றம் கூட சிரிக்கும். அரசு வேதனைப்பட்டால் நீதிமன்றம் வேதனைப்படும். அப்ப அரசும் நீதிமன்றமும் வெவ்வேறு துறை என்பது ஒரு கண்கட்டு வித்தை. இரண்டும் ஒரே துறைதான். நீதிமன்றத்திலே தீர்வு கிடைக்குமா? பொருளாதாரம், அரசியல், பொருளாதார, சமூக கொள்கைகள் இது அரசுக்கு சொந்தமானது. நீதிமன்றம் தலையிடாது என அடிக்கடி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கூறி வருகிறது. மக்களை எப்போதெல்லாம் அரசு ஒடுக்குகின்றதோ அப்போதெல்லாம் நீதிமன்றங்கள் அரசுக்கு ஆதரவாக நிற்கிறது. இதை நானா சொல்றேன். 4 உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், மூத்த நீதிபதிகள், இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் செல்லுமேஸ்வர், ஜஸ்டிஸ் ஜோசப், 4 மூத்த நீதிமன்ற நீதிபதிகள் கோர்ட்டில் தீர்வில்லை, ஜனநாயகம் அபாயத்தில் இருக்கின்றது. நாங்கள் இதை வெளியே கூறாவிட்டால் 20 ஆண்டு காலம் கழித்து எங்கள் மீது விமர்சனம் வரும். இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது, நீங்கள் போராட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் எச்சரிக்கை செய்தார்கள். அதை சீரியத்தை எடுத்துட்டு இன்னைக்கு மக்கள் அதிகாரம் இந்த அரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுக்கொண்டால் இத்தகைய போராட்டங்கள், மாநாடுகள், பிரசுரங்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும், ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்கின்றது என்று. இன்று இந்த நாட்டில் எல்லாமே சூறை போகிறது, நமது என்று எதுவுமே இல்லை. இந்த மைக் நமது இல்லை, இந்த வாட்ச் நமது இல்லை, நம்ம வச்சுன்னு இருக்கிற மொபைல் நமது இல்லை, ரோட்ல போற கார் எல்லாமே சுசுகி கம்பெனி, டொயோட்டா கம்பெனி, டிஷ்யூ பேப்பர் நமது இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மருந்து நமது இல்லை, எல்லாமே சூறை, எல்லாமே பன்னாட்டு கம்பெனிக்கு, நாட்டுடைய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், தண்டகாரண்யா பூராவும் பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கனிம வளங்கள், SR கம்பெனி, டாடா கம்பெனி, அந்த அதானி, அம்பானி, உள்நாட்டு வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலம் போட்டு கொடுத்துருக்கிறான் அடிமாட்டு விலைக்கு. நியம்கிரி ஹில்ஸ் சுமார் 10 லட்சம் கோடி பெருமானம் உள்ள அலுமினியம் இருக்கக்கூடிய மலை, 10 லட்சத்திற்கும் அதிகமான கோண்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு மலை, இதே ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு அடிமாட்டு விலைக்கு வித்துட்டான். கலிங்கா டாடாவுக்கு கொடுக்கப்பட்டது. SEZ சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், உள்நாட்டிலே ஒரு வெளிநாடு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பிடுங்கி விவசாயிகளை விரட்டி அவர்களை கொன்று கொலை செய்து அவர்களை சிறையில் அடைத்து தடா உப்பா பொட்டா போன்ற சட்டங்களிலே கைது செய்து சிறையில் அடைத்து பிடுங்கிய நிலங்களை பன்னாட்டு வெளிநாட்டு கம்பெனிக்கு தரை வார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லா விவகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இது அரசின் நடைமுறை கொள்கை, இது அரசின் பொருளாதார கொள்கை, அரசின் அரசியல் சமூக கொள்கை. இதில் தலையிடும் உரிமை நீதிபதிகளிடம் கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் கைவிரிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக கோர்ட்டு செல்ல முடியாது, தலித்துகள் தங்களுடைய உரிமை காப்பதற்காக கோர்ட்டுக்கு செல்ல முடியாது, ஆதிவாசிகள் தங்கள் உரிமைக்காக கோர்ட்டுக்கு செல்ல முடியாது. வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படும் போது சுப்ரீம் கோர்ட் அமைதி காக்கிறது. ஆனால் வன்கொடுமை சட்டத்திற்கு விரோதமாக தீர்ப்பு அளிக்கிறது. பெண்கள் அடிமை தனத்திற்கு எதிரான உள்ள 498A டௌரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் அதையெல்லாம் நீர்த்து போக செய்கிறது. ஆகவே தோழர்களே, இந்த கோர்ட் நீதிமன்றம் நீதித்துறை இது முழுக்க முழுக்க இது கார்ப்பரேட் காவியமயமாக மாறி போய்விட்டது. அரசியல் பொருளாதார சமூக பிரச்சனைக்காக நீ நீதிமன்றத்திற்கு போனால் நீதிமன்றம் கைவிரித்துவிடும். ஆகவே போராட்டம் தெருவில் தான், போராட்டம் தெருவிலே முடிவு கட்ட வேண்டும். இதுதான் செல்லமேஷ்மர் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் நீதிபதி நீதியரசர் செல்லமேஷ்மர் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். தீர்வு பாராளுமன்றத்திலே இல்லை, அது 5 செகண்ட் தான், 5 வருஷம் ஆகுது. ரெண்டும் அப்படி போன பிறகு இருக்கிறது வந்து நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் என்னென்னமோ எஸ். அப்ப நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை கார்ப்பரேட் காவிகளின் ஏஜென்டாக செயல்படுகிறது. எல்லா துறையுமே கார்ப்பரேட் மயம். முன்னெல்லாம் வந்து ஐஏஎஸ் பட்சதான் வேலை, அவங்களுக்கு தான் பொறுப்பு வரும். இப்பெல்லாம் அதானி கம்பெனிலேருந்து நாமினேஷன், இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இப்போவே நீதிபதிகள் கான்ட்ராக்ட், ஒப்பந்த நீதிபதிகள், ஒப்பந்த தீர்ப்புகள் வருது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஸ்டேஷன் எல்லாம் ஏலம் விட்டு இந்த ஸ்டேட் ஒரு அண்டர்வேர்ல்டு டானுக்கு ஏலத்தில் எடுத்துருவான். ஜெயில் இப்போல்லாம் ஏலம் போகுது. ஜெயில் ஜெயிலுக்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் ரவுடிங்கெல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு ஆளுங்களை அனுப்பிச்சுன்னுக்குறான். ஃபேக்ட்ரிக்கு எப்படி ஆள் அனுப்புகிறான்? கான்ட்ராக்ட் லேபரு, பெயிண்டரு, வெல்டரு, டர்னரு, நர்ஸு கான்ட்ராக்டு, நீதிமன்றம் கான்ட்ராக்டு, ஜெயிலு கான்ட்ராக்டு. இப்போ கூட டிராஃபிக் போலீஸ் பெங்களூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டான். யார் கான்ட்ராக்டருன்னா, யார் கான்ட்ராக்டருன்னா, எல்லாம் ரவுடி ஷீட்டர் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துட்டுக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த மாதிரி தான் போகும். நிறைய பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு நிரந்தர வேலை இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க அவர் அப்பாயிண்ட் ஆகிக்கிறாங்க, இல்லைங்க ஹோம் கார்டை கொண்டாந்து வச்சுருக்கிறோம். ஹோம் கார்டு கான்ட்ராக்ட். அவ மனித உழைப்பு கொள்ளை, மனித வளம் கொள்ளை, கனிம வளம் கொள்ளை. நாடு சூறையாடப்படுகிறது, கார்ப்பரேட் காவிமயமாக்கப்படுகிறது. இதற்கு தீர்வு தேர்தலா? இதற்கு தீர்வு நீதிமன்றமா? இதற்கு தீர்வு எங்கே? போராட்டம் ஒன்றே தீர்வு, போராட்டம் ஒன்றே தீர்வு என்று கூறி நோ டு கன் எஸ் டு பின் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்ளுகின்றேன் தொடர்ந்து.